வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி. கீதா அவர்கள் வாழ்க்கையை ஒரு வழிபாடு என்ற புத்தகத்தை பதித்தாங்க, நம்ம கூட பேச போகிறாங்க. வாங்க நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இறையன்பு அவர்கள் எழுதிய வாழ்க்கை ஒரு வழிபாடு என்ற புத்தகத்தை பார்ப்போம். இந்நூல் 6 பதிப்பாக 2011 விஜயா பதிப்பகம் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 196, விலை 100 ரூபாய். இவை இறையன்பு அவர்கள் பள்ளி காலத்தில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றார். பேச்சாளராக பரிணமித்தார். பரிசாக கிடைத்த நூல்கள் இலக்கிய ஆர்வத்தை வளர்த்தன. கல்லூரி காலத்தில் எழுதிய கவிதைகளை தொகுத்து பூபாலத்துக்கு ஒரு புல்லாங்குழல் என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பை வெளியிட்டார். அமுத சிறபி, ஆனந்த விகடன், இதயம் பேசுகிறது, தாமரை, கனையாளி, புதிய பார்வை, தமிழன் எக்ஸ்பிரஸ் என்று பல இதழ்களில் கவிதை கட்டுரைகளை எழுதியுள்ளார். முதல் நாவல் ஆத்தங்கரையோரம் ஏகாந்தனின் அணிந்துரையுடன் வெளியானது. நர்மதை அணை கட்டுப்படுவதற்காக கரையோரத்தில் வசித்த மக்கள் விரட்டப்பட்டதை அடிப்படையாக கொண்டது இந்நாவல். இறையன்புவின் முதல் சிறுகதையின் தொகுப்பு அரிதாரம் ஐஏஎஸ் பயிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதத்தில் எழுதிய ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும் என்ற நூல் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து பல சிறுகதைகளையும் நாவல்களையும் சுய முன்னேற்ற கட்டுரைகளையும் வாழ்வியல் விளக்க நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் இவரது கட்டுரை நாவல் சிறுகதை தொகுப்புகளை ஆய்வு செய்து பல மாணவர்கள் எம்ஃபில் பிஹெச்டி பட்டம் பெற்றுள்ளார்கள். வாழ்க்கை ஒரு வழிபாடு என்ற இந்நூல் ஆன்மீகத்தை உருகாயாக இல்லாமல் உணவாக கொள்ளும் வகையில் எம்மதமும் சாராமல் அனைத்து மார்க்கங்களின் சாரத்தையும் உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு தருணத்தையும் எப்படி இறைமைத்தன்மையுடன் எதிர்கொள்வது என்பதுதான் இந்நூலின் சாரம். மிக உயர்ந்த எண்ணங்களை படிப்பவர் மனதில் விதைப்பதும் உன்னதமான மனிதர்களை பற்றிய நுண்ணிய விவரங்களை தெரிவிப்பதும் விழிப்புணர்வை அதிகப்படுத்த உந்துதலாக இருப்பதும் உலகின் மகிழ்ச்சியின் அடர்த்தியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதுமே என் எழுத்துக்களின் நோக்கம் என்பது ஒரு பெருங்கடலில் சின்ன படகாய் இந்நூல் அமைக்கப்பட்டது என்று தம் முன்னுரையில் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் இந்நூலில் அந்நூலாசிரியர் கருப்பையும் கர்ப்ப கிரகமே, மலலைகள், இறைமையின் துளிகள், விதைகள், விழுதுகள், கவிதைகள், உணவிலும் தெய்வீகம், சாதமை பிரசாதமாய், வீடும் வீடு பேரும், மௌன அர்ச்சனை, உடல் பாதையா உபாதையா, கல்வியும் கடவுள் தன்மையும், செல்வமும் வளமையும், இளறமே அறமே, சாந்தமே சந்நிதி, கலைகளும் ஆன்மீகமும், நேர்மை என்று 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார். கருப்பையும் கர்ப்ப கிரகமே, ஒவ்வொரு மனிதனிடமும் புத்தனமும் உண்டு, எத்தனம் உண்டு, விருப்பமானவரை வெளிக்கொணர்கின்றனர், வேண்டியதை தேர்ந்தெடுக்கின்றனர். ஆன்மீகம் என்பது தன்னை எல்லோரிடமும் காண்பது, வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக நுகர்வது, உறக்கத்திலே விழிப்புணர்வு, கோபத்திலும் பொறுமை, தருவதிலும் பணிவு, பெறுவதிலும் கம்பீரம் என்று வாழ கற்றுக்கொள்வது. விஞ்ஞானம் என்பது வெளியே தேடுவது, வெளியே தேடுபவற்றை ஒருவர் கண்டுபிடித்து விட்டால் உலகம் முழுமைக்கும் பயன் உண்டு. மெய்ஞானம் என்பது உள்ளே தேடுவது, ஒவ்வொருவரும் தேட வேண்டியது. ஒவ்வொரு மனிதனும் 4 முறை பிறக்கிறான். கருவாகும் போது முதல் பிறப்பு. முதல் பிறப்பில் குழந்தை எதுவும் தேட வேண்டியதில்லை. குழந்தை கருவானவுடன் பிரசவமாகும் வரை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. குழந்தைக்கும் சேர்த்தே தாயை உண்கின்றாள், மருந்து உட்கொள்கின்றார். கருவறையை காட்டிலும் பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை. இரண்டாவது பிறப்பு என்பது வெளியே தேட தொடங்குவதன் ஆரம்பம். குழந்தை பிறந்ததும் காற்றையும் உணவையும் வெளியிலிருந்து தேட வேண்டியிருக்கிறது. தேட வேண்டிய சங்கடம் உணர்ந்ததே பிறந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. பாதுகாப்பின்மை ஏற்பட ஆரம்பித்துட்டதே என்ற எண்ணமே அதன் பயத்துக்கு காரணம். முதலில் எழுதால் போதும், அதை கவனிக்க பலர். அழுகை மட்டுமே அதன் தேடல். போக போக போட்டியிடவும், தனக்கான காற்றை வாயுமண்டலத்தில் நிறப்பிரிகை செய்யவும் கற்றுக்கொள்வதே குழந்தை வளர்ப்பு. கூட்டுப்புழுவாக அவர்கள் இருப்பது 3ம் பிறப்பு. உண்மையான வயது அப்போதுதான் கணக்கிடப்படுகிறது. 3ம் பிறப்பில் வேறொரு நாமகரணம் கட்டாயம் உண்டு. அது முற்றிலும் புதிய பிறவியாக நான் உருவெடுத்திருக்கிறேன் என்ற உணர்வு பழைய வாழ்வை பாம்பு தோலிருப்பதைப் போல கலற்றிவிடுவதற்காக. 3ம் பிறப்பில்தான் சித்தார்த்தன் புத்தராவதற்கு பயணப்பட்டார். வர்தமானர் மகாவீரரானார். ஞானசம்பந்தருக்கு பால பருவத்திலேயே அது நிகழ்ந்தது. அப்பருக்கு முதுமையில் முகிழ்த்தது. தன்னைத்தானே பிரசவிப்பதே 4ம் பிறப்பு. கூட்டுப்புழு அப்போதுதான் வனத்து பூஜாக மாறுகிறது. விழிப்புணர்வு என்பது மட்டுமே உணர்தலை நிகழ்த்தும் ரசவாதம். புலன்களை அடக்குவது 6வது அறிவு. புலன்களை கடப்பது 7வது அறிவு, ஞானம். விழிப்புணர்வு உடையோர் இறைமையை வெவ்வேறு விதமாக தேடுகிறார்கள். இலக்கியம் மூலம் தேடியவர்கள் பாரதி, தாகூர். ஓவியம் மூலம் தேடியவர்கள் பிகாசோ, ரவி வர்மா. உயிர்களின் மூலம் தேடியவர் தெரசா. உணர்வதை சொற்களால் சொல்ல முடியாது, உணர்த்தவே முடியும். மற்றவர்களையும் உணர தூண்டுவதன் மூலம். மலலைகள் இறைமையின் துளிகள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையில், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ஒரு தகவலாக வருகிறது. அது தவமாக இருக்கிறது. கண்ணலாக ஆவதும் இன்னலாக இருப்பதும் நம் கவனிப்பில். வரமாக மலர்வதும் சாபமாக உதிர்வதும் நம் வளர்ப்பில். அனலாக ஆவதும் புனலாக பொங்குவதும் நம் அரவணைப்பில். விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை அணுகும் பயிற்சியை நாம் சரியான நேரத்தில் கற்றுத்தந்தால் தன் ஆற்றலை முழுமையாக எட்டிப்பிடிக்க உதவும். முதல் குழந்தை பிறக்கும்போது ஒரு தாயும் பிரசவமாகிறாள் என்றார் ஓசோ. குழந்தையை பெற்றவர்கள் எல்லோரும் பெற்றோர்கள் ஆகிவிட முடியாது. அவர்களுக்கு சரியான இலக்கை நிர்ணயிக்க சகாயம் செய்பவர்களே உண்மையான பெற்றோர். ஒரு மன்னனுக்கு அழகான இளவரசன் வாரிசாக இருந்தான். அவனுடைய முதுகில் கூண் இருந்தது. தினமும் சில அடிப்படை உடற்பயிற்சிகளை செய்தால் போதும், கூண் நிமிர்ந்துவிடும் என அரண்மனை மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கூறியதில் இளவரசனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. விரக்தியின் விளிம்பில் இருந்ததால் நம்பிக்கையின் மையத்தில் அவன் நுழைய முடியவில்லை. மன்னர் தேர்ந்த சிற்பிகளை கொண்டு நிமிர்ந்த நிலையில் கூணில்லாத இளவரசனுடைய தோற்றத்தை கற்பனை செய்து சிற்பமாக வடிக்க செய்தார். அந்த சிற்பத்தை இளவரசனுடைய அறைக்குள் வைத்தனர். இளவரசனுக்கு நாமா இவ்வளவு அழகாக இருக்க முடியுமா என்று வியந்தான். தன்னையும் அறியாமல் தினமும் உடற்பயிற்சிகளை விழிப்புணர்வுடன் செய்ய ஆரம்பித்தான். சிற்பமே அவன் இலக்கு. ஒரு நாள் அவன் காலையில் எழுந்த பொழுது தானும் அந்த சிற்பம் போல் ஆனதை உணர்ந்தான். தன்னிடம் இருக்கும் அழகுணர்வை உணர வைப்பதே குழந்தைகளுக்கு செய்யும் கட்டாய கடமை. குழந்தைகள் கள்ளம் இல்லாமல் பூமிக்கு வருகின்றன. அவை பிறப்புக்கு முந்தைய அனுபவங்களையும் சுமந்து கொண்டு வருகின்றன. ஆகவே மலரை பார்த்து, நிலவை பார்த்து, காகத்தை பார்த்து, கடலை பார்த்து அதிசயப்படுகிறது. இயற்கையின் அழகை உற்று நோக்கியவர்கள்தான் அவற்றின் பின்னே இருப்பது யார் என்று அறிந்து கொள்வார்கள். உணவிலும் தெய்வீகம் என்ற தலைப்பில், உணவு என்பது உடலை வளர்க்கும் உன்னதம் மட்டுமல்ல உயிர்த்தன்மையை மேம்படுத்தும் சாதனமும். உண்ணுகின்ற உணவு மட்டுமல்ல சாப்பிடுகின்ற விதத்திலும் சாரம் அடங்கியிருக்கிறது. உணவின் மீது மரியாதை இருப்பவர்கள் தான் உண்ணுகின்றார்கள். பலர் கொட்டி கொள்கிறார்கள், சிலர் அள்ளி போடுகிறார்கள், சிலர் அடித்து தள்ளுகிறார்கள், இன்னும் சிலரோ சாப்பாட்டுடன் சண்டை போடுகிறார்கள். பலர் நாம் என்ன சாப்பிடும் என்பது கூட நினைவில்லாதவர் சாப்பிடுகின்றார்கள். உண்ணும்போது விழிப்புணர்வு இல்லாவிட்டால் படிக்கும் போதும் இருக்காது. ஏனென்றால் விழிப்புணர்வு என்பது ஒட்டுமொத்த செயல்பாடு. பலர் அன்பு கிடைக்காததால் அதிகம் உண்கின்றார்கள், இன்னும் சிலரோ அதிகம் பேசுகிறார்கள். புத்தர் தனக்கு உணவு கொண்டு வந்த பெண்ணிடம் உணவு உண்ணும்போது மௌனமாக உண்ண வேண்டும், உணவை ருசித்து சாப்பிட வேண்டும், பேசுவதை தவிர்க்க வேண்டும், உண்ணும்போது உணவே உலகமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். வீடும் வீடு பேரும். வீடு என்பது நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை மெருகேற்றும் மேன்மையுடையதாக இருக்கிறது. அது இன்னொரு கருவறையாக இருக்கிறது. கருவறையை போன்றே வாழ்கின்ற இடத்தை உருவாக்கும் முயற்சியில்தான் நாம் வீட்டை உருவாக்குகின்றோம். அது வெளியே இருக்கும் திடப்பொருளான வீட்டை காட்டிலும் நமக்குள் இருக்கும் வீடும் பற்றிய பிரமை வலுவானது. அதனால்தான் நாம் கனவுகளில் நாம் குழந்தை பிராயத்தில் வாழ்ந்த வீடே வருகிறது. வாய்த்த வீடே வருவித்த வீட்டிலும் வலிமையாக ஆழ்மனத்தில் இடம்பெற்றிருப்பதே காரணம். நம்மிடம் இருக்கும் வீடு அகலும் போதுதான் வீடு பேர் கிடைக்கிறது. மலையையும் காற்றையும் ரசிக்க முடிந்தவர்களுக்கு அதுவே இனிமையாக இருக்கும், இம்சையாக இருக்காது. அதற்கு சூஃபி கதை ஒன்று. மலை உச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூஃபி ஞானியை பார்க்க இளைஞன் ஒருவன் இரவு நேரம் பயணம் செய்தான். அவருடைய இருப்பிடம் சென்றபோது யாருக்கும் யாருமற்ற ஏகாந்த சூழலில் ஒரு குடிசை இருப்பதை பார்த்தான். குடிசைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் பேரொலியுடன் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அங்கே போய் பார்த்தால் அந்த துறவியை காணவில்லை. அரையோரத்தில் அமைதியான ஒரு சின்ன விளக்கின் வெளிச்சத்தில் படுத்துக் கொண்டிருந்தார். பெரிய விளக்கை விட்டுவிட்டு சின்ன விளக்கில் படுத்துக் கொண்டிருக்கிறாரே என்று வியந்து, ஏன் இந்த விளக்கில் படுக்கிறீர்கள், அவ்வளவு வெளிச்சம் இருக்கும் பொழுது என்றான். பெரிய விளக்கு அந்து பூச்சிகளுக்காகவும் விட்டில் பூச்சிகளுக்காகவும், அவற்றின் தொந்தரவு இல்லாமல் படிப்பதற்காகவே சின்ன விளக்கு என்று பதில் வந்தது. எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அவனுக்கு தேவை சின்ன அமைதியான ஒரு மூளை. அடுத்தவர்கள் மற்ற இடங்களில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், நம்மை தொல்லை செய்யாமல். நாம் என்னதான் வீடு கட்டி குடியிருந்தாலும் நிரந்தரமாக இங்கேயே இருக்க முடியாது, திரும்பியாக வேண்டும். ஏனென்றால் புல்லாங்குழலின் ஓசை மூங்கில் காட்டுக்கு தான் திரும்ப வேண்டும் என்ற உண்மை மெல்ல மெல்லவே சிலருக்கு புரிகிறது. கலப்பையே வேதமாய். ஆன்மீகம் என்பது வறுமையால் விளைவது அல்ல, அது செழுமையால் செதுக்கப்படுவது. உழுவதே உன்னத வழிபாடு என்றார் தன்னை நாத்திகர் என்று அழைத்து கொண்ட இங்கர்சால். வயலில் விதைப்பவனும் மலரை வளர்ப்பவனும் மரத்தை நடுபவனும் மானிடரில் மகத்தானவன் என்றார் விட்டியர். தன்னுடைய அறுவடை பாடலில், பொன்னை புதையுங்கள், அது பருவம் முடிந்தாலும் அப்படியே இருக்கும். நெல்லை விதையுங்கள், அது பன்மடமாக பெருகி நம் பலன் தரும் என்றார் எட்வர்ட். திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பென்னது உலகம் என்று முன்மொழிந்தார். தெய்வீக பணியான உழவை உயர்த்தியதற்கு காரணம் அது பட்டினியை போக்குவதால் மட்டுமல்ல, உற்று நோக்கினால் உழவு கற்றுத்தருகிறது. ஒரு விதை எப்படி மரமாகும் என்பதையும், ஒரு தூய எண்ணம் எப்படி நம்மை தூக்கி பிடிக்கும் என்பதையும் விவசாயிக்கு தெரியும். அவர் உழைப்பது தனக்காக மட்டுமல்ல, எறும்புகளுக்காகவும் ஈக்களுக்காகவும் கன்றுகளுக்காகவும் விருந்தினர்களுக்காகவும். விருந்தோம்பலின் உச்சமாக விதை நெல்லை கழனியிலிருந்து சேகரித்து வந்து உணவு சமைத்தவர் இளையான்குடி மாறனார். பயிரிலும் முக்கியம் பண்பு, உயிரிலும் முக்கியம் விருந்து என்று தாழ்மையை உணர்த்தும் வேளாண்மையை மேற்கொண்டு பக்தி பயிர் வளர்த்தவர். செல்வமும் வளமையும் மானுடம் செழிக்க வேண்டும் என்றால் வறுமையை விநியோகிக்கக்கூடாது, செல்வத்தை தான் பகிர்ந்து கொள்ள முடியும். பண்டமாற்று முறை இருந்தபோது நடந்ததை விட பணம் வந்தது போது பகிர்தல் அதிகமானது. எங்கோ நிகழும் பூகம்பத்திற்கு உதவி செய்ய அரிசியை அனுப்புவதை விட பணத்தை அனுப்புவது எளிது. மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பணம் மட்டுமே. தங்கத்திற்கென்று மதிப்பு எதுவும் இல்லை, அதை தருவித்தது மனித மனமே. தங்கத்தை விட இரும்பு அதிகம் உபயோகம் வாய்ந்தது. பண மதிப்பு தங்கத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படுவதால் இன்று அதற்கு மகத்துவம். பணம் வேண்டாம் என மறுப்பதல்ல ஆன்மீகம், பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே ஆன்மீகம். இருக்கும் செல்வத்தை இனிய வழிகளில் செலவழிப்பதும் நேர்மையான வழிகளில் ஈட்டுவதற்காகத்தான். ஓசோ குறிப்பிடுவது போல பலருக்கு பணம் அவர்கள் முட்டாளாக நீடிக்க தேவைப்படுகிறது. பணம் நம்முடைய அறியாமையை மூடி மறைக்க உதவுகிறது. பணத்துக்கு குணம் உண்டு, அதை சேர்க்க ஆரம்பிப்பவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள், பிறகு எப்படி நிறுத்துவது என்பதை தெரிந்து மறந்து போவார்கள். நாம் நம்முடைய பேராசைகளுடன் பிறவி பெருங்கடலை நீந்த ஒருபோதும் முடியாது. புத்தர் மகாவீரர் போன்றோரின் துறவு மகத்தானது. ஒரே நாளில் அனைத்தையும் உதறி எறிந்துவிட்டு வர முடிந்த மகான்கள் அவர்கள். அவர்களிடம் துறப்பதற்கு நிறைய இருந்தது. பணத்தை சேர்ப்பது வேறு, சேமிப்பது வேறு. சேர்ப்பது என்பது அடுத்தவர்களுக்கு சொந்தமானவற்றையும் அபகரித்து கொள்வது. சேமிப்பது என்பது தன்னுடைய வருமானத்தில் மிச்சம் பிடிப்பது. பகவத்கீதையில் ஒரு வாசகம், புறப்பொருள்கள் மீது கவனத்தை குவிப்பவர்களுக்கு அவர்கள் மீது பிடிப்பு வருகிறது. பிடிப்பிலிருந்து ஆசை, ஆசையிலிருந்து கோபம், கோபத்திலிருந்து குழப்பம், குழப்பத்திலிருந்து மறதி, மறதியிலிருந்து முட்டாள்தனம், முட்டாள்தனத்திலிருந்து அழிவு. இயல்பான வாழ்வை வாழ்கின்றவர்கள் பழைய சாதத்தையும் அமிர்தமாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை மையத்துக்குள் அவர்களை கொண்டு சேர்ப்பதாக இருக்கிறது. பணம், செல்வம், நிலம் எல்லாம் நம்மை இருத்தலுடைய நான் என்கின்ற மையத்தில் இணைப்பதாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய தனிப்பட்ட நான் என்பதை வலுப்படுத்தி விடக்கூடாது. அப்போதுதான் பூக்களை பூக்களாகவும் பூமியை பூமியாகவும் நம்மால் பார்க்க முடியும். இல்லறமே அறமே, திருமணம் வேறு, மன வாழ்க்கை வேறு. நம்மால் திருமணத்தை ஆடம்பரமாக எளிதில் நடத்திவிட முடியும். இல்லறத்தை இனிமையாக நடத்துவது தான் மிகவும் சிரமமானது. அதனால்தான் இப்போது இல்லறமே துறவரமாக மாறிவிட்டது. இல்லறமும் சிறந்தது, துறவரமும் சிறந்தது. ஆனால் இரண்டையும் ஒன்றில் ஒன்று கலப்பது அபாயமானது. அன்பும் மரணம் இருந்தால் மட்டுமே இல்வாழ்க்கை பண்பும் பயனும் உடையது என்றார் வள்ளுவர். திருமணம் நம் சுயத்தை விரிவுபடுத்தி கொள்ளும் முயற்சி. தனக்கென மட்டுமே வாழ்பவன் இன்னொரு உயிருக்காக பகிர்ந்து கொள்ள தொடங்குவதே அதன் முதற்படி. இன்று பலருடைய திருமணங்களுக்கு ஆதாரம் அன்பை தவிர மற்ற எல்லாமும் இருக்கின்றன. பணமும் பதவியும் தகுதியும் பல்லை திருத்தி கொண்டு நிற்பதால் திருமணம் நறுமணம் வீசாமல் போகிறது. திருமணமான மறு கையோடு அவர் சிலர் விவாகரத்து விரைகிறார்கள். குரானில் விவாகரத்து செய்த பின்னர் மனைவியை கௌரவமாக நடத்து என்று விதித்திருக்கிறது. கடவுள் ஆணுக்கு பெண்ணை உதவியாளர் என்று தான் படைத்ததாக பைபிள் கூறுகிறது. அதனால்தான் திருமணத்தின் போது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பீராக என்று தேவாலயங்களில் ஓதப்படுகிறது. ஆங்கிலத்தில் திருமணத்தில் எல்லா வழிகளும் உண்டு, ஆனால் பிரம்மச்சரியத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை என்று சொல்லப்படுவதுண்டு. நேர்மை, நேர்மை என்பது பணம் சம்பந்தப்பட்டதல்ல. நம் எண்ணம், சொல், செயல் ஆகியவை ஒரே புள்ளியில் குவிய வேண்டும். அவற்றில் அன்பும் பண்பும் விஞ்சியிருக்க வேண்டும். அப்போதுதான் நம் நேர்மையில் நேர்மை இருக்கும். மற்றவர்களுக்காக நேர்மையாக இருப்பவர்கள் அவர்கள் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் தவறு இழைப்பார்கள், தடுக்கி விழுவார்கள். அவர்களுக்கு நேர்மை முகமல்ல, முகமூடி மட்டுமல்ல, சட்டத்திற்காக நிகழ்த்துபவர்கள். அதை மீறும் வழிகளை மட்டுமே ஆய்ந்து கொண்டிருப்பார்கள். தண்டனை மட்டுமே அவர்களை பயமுறுத்துவதாக இருக்கிறது. சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளே அவர்களது ஆதாயம். நாம் அறியாமை ஒத்துக்கொள்வது கூட ஒரு நேர்மைதான். தெரியாததை தெரியாது என்று ஏற்றுக்கொள்ளும்போது நம் இதயத்தில் ஓர் ஒளி பிறக்கிறது. ஆனால் அதற்கு நிறைய துணிவு தேவைப்படுகிறது. கலையிலும் நேர்மை, செயலிலும் நேர்மை, தொழிலும் நேர்மை என்று வாழ்பவர்கள் வாக்கு சத்தியமாக சொல்லிக்கிறது. மாணவராக இருக்கும்போது ஆசிரியர் சொல்லியும் காப்பியடிக்க மறுத்தவர் மகாத்மா. நம்முடைய சொல் மிகவும் வலிமையாக வலிமை வாய்ந்ததாக மாற வேண்டுமானால் வாய்மை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் உலகம் முழுவதையும் தங்கள் கட்டிலாக மாற்றிக்கொள்வார்கள். நிறைவாக, மிக உயர்ந்த எண்ணங்களை படிப்பவர் மனதில் விதைப்பதும் நுண்ணிய விபரங்களை தெரிவிப்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மகிழ்ச்சியின் அடர்த்தியை அதிகப்படுத்துவதும் இந்த எழுத்துக்களின் நோக்கம் என்பதை தம் நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் திருக்குறள் போல் எம்மதமும் சாராமல் அனைத்து மார்க்கங்களின் சாரத்தையும் உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது என்பதை இந்நூலை வாசிக்கும் அனைவரின் மனதிலும் தோன்றும் என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள், சான்றோர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல் என்று சிறிதும் ஐயமில்லை. மனிதனை செம்மைப்படுத்துவதிலும் சிந்தனையை விரிவுபடுத்துவதிலும் வாசிப்புக்கு நிகர் வேறில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வாழ்க்கையே ஒரு வழிபாடு என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கி. கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம்.